La 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 சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறிச்செம்பொருள் வாய்மை வைத்த தீர்த்தேவாரமும் திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே ததரரினா Thank you.
முதலிலே விநாயக வணக்கம் இருக்கும். அதன் பின்பாடு முருகன் வணக்கம் இருக்கும், சக்தி வழிபாடு இருக்கும், தட்சிணாமூர்த்திக்கு இருக்கும், பைரவருக்கு இருக்கும், இப்படி எல்லா தெய்வத்துக்கும் இருக்கும். இதில் நூல் அமைக்கிற முறை, அவர் நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு அப்படி. ஆனால் தேவாரத்தில் எடுத்த எடுப்பிலேயே திருஞான சம்பந்த தோளுடைய சிவன்னு சிவனை பாடிவிட்டார். அது மாத்திரம் அல்லாமல் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் வழிபடும் அவர் இடர் கடி கணபதி என்று வருவதைத் தவிர கணபதியை கொடுத்த பரமசிவன் என்று வருகிறதை தவிர கணபதிக்குன்னு தனிப்பாட்டு கிடையாது. திருஞான சம்பந்த தேவாரம் முழுதும் அது எப்படி அவரால் முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, அது ஏக தெய்வ கொள்கை, ஒரே தெய்வத்தை பிடிச்சுக்கிறது. இது சரியா சரியில்லையா அப்படின்னு கேட்டா சில பேர் அது சரியில்லையம்மா. உதாரணமாக ஒன்று சொல்றேன், ஒரு பெண்ணு சொல்லுவாடா எல்லா ஆம்பளையும் எனக்கு ஒண்ணுன்னு. சொல்ல மாட்டா, சொல்லக்கூடாது. தன் கணவன் தான் தெய்வம் அவளுக்கு இல்லையா. அந்த முறையில் தான் திருஞான சம்பந்தர் அமைச்சிருக்கார். அதே மாதிரி நாவுக்கரசர் எடுத்த எடுப்புல கூற்றாயினவாருன்னு தேவாரம் பரமசிவனுக்கு பாடிவிட்டார். ஆனா இடையில கணபதியை பத்தி வருகிறது, முருகனை பத்தி வருகிறது. அப்படி வருகிற இடத்துல கணபதியை கொடுத்த பரமசிவன், முருகனை கொடுத்த பரமசிவன் என்று வருகிறது. ஆக திருநாவுக்கரசரும் கணபதிக்குன்னு வேற பாட்டு பாடுது. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எடுத்த எடுப்புல பித்தா பறை சூடின்னு பாடு என்று சொல்லிவிட்டான் பரமசிவன், பாடிவிட்டார். அதிலேயும் கிடையாது. ஓரோரு இடத்துல கணபதியை பற்றி வருகிறது. திருவாசகத்தில் கேட்கவே வேண்டாம், எடுத்த எடுப்பிலேயே நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிவிட்டது. இந்த நாலு நூலும் நமக்கு உயிரை போன்றது. ஆக அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா இருக்க முடியும். அந்த திடமான எண்ணம் நமக்கு இருக்குமேயானால் நாமளும் திருஞான சம்பந்தரை போல, திருநாவுக்கரசர் போல, சுந்தரர் போல, மாணிக்க வாசகர் போல இருக்க முடியும் அல்லவா. அது கூட நான் விட்டுறேன். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் சைவத்துக்குன்னு மூணு புராணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒன்று பெரிய புராணம், ரெண்டு திருவிளையாட புராணம், மூன்று கந்த புராணம். இந்த மூன்று புராணமும் சிவனுடைய கண்ணுக்கு சமானம் என்றும் எழுதி வைக்கிறார்கள். அப்படி எழுதி வைக்கும்போது எந்தெந்த கண்ணுக்கு எந்தெந்த புராணம் என்று பார்த்தால், வலது கண் சிவனுக்கு சூரியன், சூரிய குலத்தவர்கள் தோழர்கள், சோழ நாட்டு பெருமையை சொல்லுவதனாலே அப்ப வலக்கண் பெரிய புராணம் போல. சிவனுக்கு இடது கண் சந்திரன், சந்திர குலத்தவர்கள் பாண்டி நாட்டு மன்னர்கள், திருவிளையாட புராணம் இடது கண்ணு போல் என்று சொல்லுவார்கள். சிவனுக்கு நெற்றி கண், அது உங்களுக்கு தெரியும், அதுதான் கந்த புராணம். என்ன, அந்த கண்ணிலிருந்து தான் உதித்தவன் முருகன் என்று சொல்லப்படும். இந்த மூன்று இருக்கிற புராணங்கள்ல இது மூணு தான் சைவத்துக்கு அடிப்படையானது என்று பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இதுல பெரிய புராணத்தில் எடுத்த எடுப்புல விநாயகருக்கு வணக்கம் கிடையாது. எடுத்த உண்ண உலகலாம் உணர்ந்து உதக்கரியவன், நிலவுலாவிய நேர்மறி வேணியன், அலையில் தோதிய நம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு சிவனுக்கு வணக்கம் சொல்லிவிட்டார். அடுத்த செய்யுள் தான் விநாயகருக்கு தனியா சொல்றார். விநாயகருக்கு சொல்றாரே தவிர முருகனுக்கு கிடையாது, பைரவருக்கு கிடையாது, உமைய பார்வதிக்கு கிடையாது, எதுக்கும் கிடையாது இல்லையா? ஆமா. அடுத்தது திருவிளையாட புராணத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பரமசிவனே திரு ஆலவாய் சொக்கலிங்க பெருமானே அடியெடுத்து கொடுத்தான் என்று வரலாறு. சத்தியாய் சிவமாகி பாடு என்று சொன்னார் பரஞ்சோதி முனிவர். சத்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானதன் செய்ய பொறுப்பாகமே அப்படி பாடிவிட்டாரு. இன்னொரு பாட்டு கூட உள்ளமின்னும் கூடத்தில் என்று கூட ஒரு பாட்டு விநாயகருக்கு இருக்கு. இப்ப கந்த புராணத்தில் அதே மாதிரி கச்சியப்ப முனிவர் பாடும்பொழுது முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தான் என்று வரலாறு. திகழ் தசக்கர செம்முகம் மைந்துடான் சகல சக்கர தாமரை நாயகன், அகடு அசக்கு அரவின்மணியா உரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்பது பாட்டு. ஆக விநாயகருக்கு வணக்கம் இல்லாத ஒரு நூல் என்று நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது தேவாரமும் திருவாசகமும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். திருவாசகத்துக்கு அண்ணாண்ட போனோம்னா திருக்கோவையார் அதை விட்டுடுங்க, சைவர்களே திருக்கோவையாரை விட்டுட்டாங்க இல்லையா? ஆமா. கோயில்ல ஒரு காலத்துல பதியம் பதியமா பாடியிருக்காங்க, இப்ப கோயில்ல பதியம் பதியமா பாடுறதுக்கு ஓதுவார்களும் தயாராக இல்லை, கோயில் நிர்வாகமும் அப்படி இல்லை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆனால் ராஜராஜ சோழன் பதிகம் பதிகமாக பாடச் சொன்னான் 48 ஓதுவாரை வைத்து என்று வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் பழைய கதை. அச்சா, கோயில்ல தான் தேவார ஓதுவார்களை ஆதரிக்கிறார்கள், கோயில்ல தான் தேவார ஓதுவார்க்கு அவமதிப்பும் வருகிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆக அந்த சிவனே பெரிய தெய்வம் என்று எண்ணி இந்த 4 சமயாச்சாரிய சுவாமிகளும் செய்திருக்கிறார்கள். 9 திருமுறை வரும்போது அதில் முருகன் வழிபாடு வந்து விடுகிறது. 10 திருமுறையிலேயே விநாயகர் வணக்கம் இருக்கிறது. ஆனா 10 திருமுறையில் இருக்கிற விநாயகர் வணக்கத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒத்துக்கல, ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கல. தெய்வ சேக்கிடார் பெருமான் திருமூலரை சொல்லும் போது ஒன்றவன் தானே என்று பாட்டு தான் சொன்னாரே தவிர 5 கரத்தனினை என்று சொல்லப்பெறவில்லை. ஐயோ, இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா அப்படின்னு நினைக்காதீங்க. தேவார திருவாசகம் 12 திருமுறை நம்ம நூல், நம்ம மத நூல், அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, தப்பு ஒண்ணும் இல்லையே இல்லையா? ஆமா. அதே மாதிரி பதினோராம் திருமுறைன்னு போனால் எல்லா தெய்வத்திற்கும் வழிபாடு வந்துகிறார். எல்லா பிள்ளையாருக்கு இருக்கிறது, முருகனுக்கு இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். பெரிய புராணத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா? ஆமா என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி ஏக தெய்வ கொள்கை நாலு பேர்கிட்ட குடிகொண்டிருக்கிறோம். இதை நன்றாக படித்து பார்த்த நான் ஒரு காலத்தில் ஒத்த ரூபாய் அளவுக்கு நான் குங்கும பொட்டு வைத்திருந்தேன். இதை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா குங்கும பொட்டே நான் வைக்கிறதில்லை. அதனால சக்தியை இழந்து விட்டேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். தேவாரத்தில் சிவனை பெரிய தெய்வமாக சொல்லுகிறதே தவிர ஏனைய தெய்வத்தை இழந்து விடவில்லை என்பதும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். சில பேர் என்ன பண்ணுவான், ஒருத்தனை பெரிசா சொல்லும் போது இன்னொருத்தனை இழந்து விடுவான். உண்டல்லவா? ஆமா, தருமபுரம் சாமிநாதனை போல உண்டா அப்படின்னு சொல்லுகிறவன் அந்தாண்ட திருத்தணி சாமிநாதன் நல்லா பாடலன்னு சொல்லிவிடுவான். பார்க்கிறோம் அல்லவா? ஆமா, அந்த மாதிரி சொல்லப்பெறவில்லை என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வகையில் இப்பொழுது நாம வந்து நான்காம் திருமுறையை பற்றி தேவார திருவாசகங்கள்ல மனிதனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அறவுரைகள் நிறைய வருகிறது. ஆமா, அத திருஞான சம்பந்தத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு பாட்டா சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன், நினைவில் உங்களுக்கு இருக்கும் அல்லவா? ஆமா, தேவார திருவாசகம் கடவுளை மாத்திரம் பாடவில்லை, மனிதனுடைய வாழ்க்கையையும் சொல்லப்படுகிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதிலே இப்பொழுது நாம நான்காம் திருமுறையில திரு நேரிசை என்ற பகுதியை நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? திரு குறுக்கை திருப்பதியத்தை அதுல இந்த பதினோரு பாட்டிலையும் பத்து பாட்டு பாட்டிலையும் பத்து வரலாறை அவர் சொல்லிக் கொண்டு செல்லுகிறார் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லிவிடப் போகிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். என்னுடைய ஆசிரியர் வேலாயுத ஓதுவார் அடிக்கடி சொல்லுவார், உன்னை விட தேவாரத்தை கேட்க வருகிறவர்கள் மகாபுத்தாரி என்று நீங்கள் நீ எண்ணிக்கொள் என்று சொல்லுவார் அடிக்கடி. அது என்னுடைய நெஞ்சிலே ஊறி போன விஷயம். அதனால நான் இன்னைக்கும் மேடையில உட்காரும் பொழுது எதுக்கு இருக்கிறவர்கள் புத்தாளிகள், நாம ஜாக்கிரதையா பாடும் என்ற எண்ணம் என்னுடைய நெஞ்சை விட்டு அகலவே இல்லை, அகலாது. 81 வயசு வரலையும் ஆகலன்னா இனிமேயே ஆகல போகுது கிடையாது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நாலாம் திருமுறையில நேரிசை என்று பல பதிகங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருவதெல்லாம், நினைவூட்டிக் கொண்டு வருவதெல்லாம், பாடி காட்டிக் கொண்டு வருவதெல்லாம் ஒவ்வொரு பாடல்கள் மாத்திரம்தான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் அல்லவா? ஆமா. ஆக இப்போ அந்த நேரிசை என்ற பகுதியில சில பாடல்களை உங்களுக்கு நான் நினைவூட்ட இருக்கிறேன். இந்த நூல்களை படிக்க படிக்க நான் ஒரு நூல் படித்தேன், ஆய ஆய தோய தோய பாய பாய என்று வந்தது. என்ன பொருள்? ஆய ஆய தோய தோய பாய பாய அப்படின்னு வருது. அந்த பாட்டு போற அப்படி வருது, பாட்டு போற எனக்கு நினைவில்லை. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, ஆய ஆய அந்த நூலை நீ படிக்க படிக்க தோய தோய அதுல நன்றாக நீ தோய தோய பாய பாய அப்படின்னு சொன்னா நீர் பாய பாய பயிர் வளரும். இப்ப ஆய ஆய தோய தோயன்னா இப்படி தோய்ந்தம்னா நம்ம அறிவு பெறுகும் அல்லவா? இந்த பாடல் பூரா அப்படித்தான் வருகிறது. ஆக இப்ப நாம அந்த திருநாவுக்கரசருடைய நேரிசை என்ற பகுதியை நாம் பார்ப்போம். அதில் என்ன வருகிறது? பத்தனாய் பாடமாட்டேன், பரமனே பரமயோகி எத்தினார் பத்தி செய்யேன். என்கிட்ட பக்தியும் இல்லை, பாடலும் இல்லை, ஆனால் உன்னை பார்க்கத்தான் வந்தேன், உன்னை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பாட்ட முடிக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவரை கண்டு கும்பிடுதலினாலேயே நமக்கு எல்லா புண்ணியமும் வந்துவிடும் என்று பொருள். அதனாலதான் தில்லையை தரிசிக்க முத்தின்னு சொன்னான் இல்லையா. திருவாரூரில் பிறக்க முத்தி, தில்லையை தரிசிக்க முத்தி, அருணை நினைக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி. இதை எது எளிது? தில்லை தரிசிக்க முத்தி தான் நமக்கு எளிது அல்லவா? ஆமா. அந்த பாடலை நான் உங்களுக்கு இப்போ, நடராஜ பெருமானை கண்டு கும்பிட்டவனாலே நமக்கு போறோம், அர்ச்சனையும் வேண்டாம் அபிஷேகமும் வேண்டாம். ஆக அர்ச்சனையும் அபிஷேகத்தையும் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் இல்லையா. அர்ச்சனைக்கும் அபிஷேகத்துக்கும் கொடுக்கிறவன் பக்தி செய்கிறானா அல்லது பாடுகிறானா? யாராவது கோயில போய் பாடுற பக்தர்களை நான் பார்த்ததே இல்லை. நான் சைவ சமயத்தில் 1935 ஊடாடுகிறேன் இல்லையா. ஆமா, நான் பாடுகிறவர்களை பார்த்தும் இல்லை. ஓதுவார்கள் கூட பாடுவதை நான் பார்த்தது கிடையாது. ஏதோ சம்பளத்துக்கு பாடி விடுவார்களே தவிர தனக்கு என்று பாடிக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா. தவறு சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள், நடப்பை சொல்லுகிறேன். ஆமா, ஆனா நாவுக்கரசர் என்ன சொல்றார், விளக்கு போடுவதை விட, கோயிலை கூட்டுவதை விட, நீ அபிஷேக ஆராதனை செய்வதை விட பாட்டு பாடிவிடு, அதற்கு அவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாதுன்னு பாடி விட்டார். விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கில் பதித்தியாகும், துளக்கில் நன் மல தொடுத்தல் தூயவின் ஏறலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார் அடிகள் தாம் அருளுவாரே என்பது பாட்டு. ஆக கோயிலுக்கு போய் நாம பாட கத்துக்கணும். ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்க கூடும். நடுமத்தில இந்த சைவர்கள், என் மேல வருத்தப்படாதீங்க, சோம்பேறிகளாக போய்விட்டார். என்னுடைய கணிப்பு அதுதான். இப்போ அந்த தில்லை தரிசிக்க முத்தி என்று அவர் நினைத்து பாடியிருப்பதை நான் உங்களுக்கு பாடி காட்டுவேன். பத்தனாய் படமாட்டேன், பரமனே பரமயோகி எத்தினா பத்தி செய்கேன், என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா, தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனே வந்தவாறு. கருத்தனாய் பாடமாட்டேன், காம்பன்ன தோழி பங்கா ஒருத்தரால் அறிய ஒண்ணா, திருவுரு உடைய சோதி திருத்தமாம் தில்லை தன்னுள் திகழ்ந்த சித்தம்பலத்தே நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாரே. ஆக இந்த பார்வையிலேயே நமக்கு புண்ணியம் கிடைத்துவிடும் என்பது. கும்பகோணத்திலே எனக்கு ஒரு தமக்கை இருந்தா, ஒண்ணு விட்ட தமக்கை. அவளுடைய பெண்ணை என் தம்பிக்கு பேசினாங்க, பேசி முடிச்சிட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, கும்பகோணத்து அக்காவுடைய பொண்ணு பேர், பேசி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு. நான் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏண்டா, உனக்குதான் அந்த பொண்ணை தெரியுமே, இப்ப போய் பாக்குறேன்னு சொல்றியே ஏன் அப்படின்னு என் தாய் கேட்டா. அவளை நான் சின்ன பிள்ளையில பார்த்தது. அப்ப எனக்கு அவ தம்பிக்கு மனைவியா வருவாங்கிற நோக்கத்துல நான் பார்க்கல. இப்ப போய் அந்த பெண்ணு எப்படி இருக்கா, என்ன படிச்சிருக்கா, அவளுக்கு கண்ணு சரியா இருக்கா, கை சரியா இருக்கா, இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லையா. என்னுடைய தகப்பனார் இல்ல, இப்ப தகப்பனார் ஸ்தானத்துல நான் இருக்கிறேன், அதனால போய் பார்த்துட்டு வரேன். அப்ப நான் போயிட்டேன் இல்லையா. அப்ப பார்த்த பார்வை வேறு, இப்ப பார்க்க போற பார்வை வேறு இல்லையா. அந்த மாதிரி நாம பார்க்கிற பார்வையை மாற்றிக்கொண்டோமே ஆனால் நமக்கு நிச்சயமாக பலன் கிடைத்துவிடும். அதத்தான் தில்லை தரிசிக்க முத்தி என்று சொன்னார்கள்.